நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
நேயர்களே, விவசாயத்துல பார்த்தோம்னா இன்னைக்கு இடுபொருள் செலவை எவ்வளவுக்கு அவ்வளவு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து விவசாயிகள்கிட்ட நிலவிட்டு வர ஒரு புதிய கண்ணோட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை இதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில இயற்கை முறையில இயற்கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு தென்னை சாகுபடி செஞ்சுட்டு இருக்கிற கோவை புத்தூரை சேர்ந்த தனராஜ் அவங்கள நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். இன்னைக்கு திருப்பியும் அவங்கள சந்திக்க போறோம். இன்னைக்கு அவங்க வந்து வாழை சாகுபடி எவ்வளவு குறைவா செலவு செஞ்சு அதில் வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுடைய அனுபவத்திலேருந்து நமக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க இப்போ அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம்.
இப்போது நீங்கள் இயற்கை முறையில் சாகுபடி செஞ்சிட்ருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும். முதல்ல தென்னை சாகுபடி பற்றி சொல்லியிருக்கீங்க. வேறு என்னெல்லாம் நீங்கள் இந்த இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கள்.
ஏற்கனவே எங்கிட்ட தென்னந்தோப்பில் இயற்கை முறையில் பாலேக்கருடைய மெத்தடு பிரகாரம் ரெண்டு தென்னை மரங்களுக்கு இடையில் ஒரு 3 அடி அகலம் 2 அடி ஆழத்தில் ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து அந்த ட்ரெஞ்ச் வழியே தான் தண்ணீர் பாசனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த மட்டை கழிவுகள் அதில் உள்ள எந்த விதமான கழிவுகளையும் நாங்கள் வெளியேற்றாமல் அது உள்ளே போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அந்த ரெண்டு ஓரத்துலேயும் அந்த ட்ரெஞ்சினுடைய ரெண்டு ஓரத்துலேயும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வரிசையாக 10 அடிக்கு ஒன்று அல்லது 8 அடிக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில் வாழை மரத்தை வந்து கொண்டு வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்லி 10 விதமான வெரைட்டிஸு வாழைகளை வந்து நான் உள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வாழைக்கண்டுகள் வந்து எதுவுமே பக்கத்தில் தோட்டத்தில் உள்ளவங்கள்டேருந்து எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக கிடச்சது தான். அவங்கள்டேருந்து நான் ஆள் வச்சு தோண்டி அங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சு நாங்கள் உள்ளே அதை நட்டிருக்கோம். அதனால் எனக்கு அதை தோன்ற செலவு, இங்கே கொண்டு வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ண செலவு, நட்ட செலவு, இது வந்து ஒரு வாழைக்கு எனக்கு 10 ரூபா செலவு வந்தது. நாங்கள் உள்ளே களை எடுக்கிறது இல்லை, அதனால் வந்து இந்த வாழைக்கண்டை கொஞ்சம் மேலே கொண்டு வர்றது வரைக்கும் கொஞ்சம் களை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதில் 2 முறை அதில் களை எடுத்தோம் அந்த வாழையை சுற்றி மட்டும். அதுக்கு வந்து ஒவ்வொரு தடவைக்கும் ஒரு 2 ரூபா ஆவரேஜாக ஒரு வாழைக்கு செலவாச்சு. அதில் அதிகபட்சம் என்னுடைய செலவே ஒட்டுமொத்தமாக 15 ரூபா தான் ஒரு வாழைக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஞ்சில் போகிற தண்ணியே அந்த வாழைக்கு போகும்னு நான் முதல்ல நம்பினேன். ஆனால் நிலைமை என்னாச்சுன்னா அந்த சின்ன கண்டுகளால் அந்த ட்ரெஞ்சில் போகிற தண்ணியை வந்து அதால் இழுக்க முடியலை. அப்போ வந்து நான் சொட்டு நீர் அதில் அந்த நேரத்தில் இன்ட்ரொடியூஸ் பண்ணேன். இந்த ட்ரெஞ்சில் வந்து வாய்க்கால் பாசன முறையை மாற்றிட்டு டைரெக்டாக அந்த ட்ரெஞ்சில் போய் பைப் வழியே உள்ளே கொண்டு போய் தண்ணியை கொடுக்குற மாதிரி வழியில் அந்த வாய்க்காலெல்லாம் சீவ வேண்டியிருக்கு, அதை சுத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த செலவுகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டைரெக்டாக அங்கங்கே வால்வ் வச்சு அந்த ட்ரெஞ்சிலே போய் டைரெக்டாக போர்லேருந்து அல்லது கிணத்துலேருந்து எங்கிட்ட போரும் இருக்குது கிணறும் இருக்குது அதுலேருந்து அந்த ட்ரெஞ்சிலே போய் டைரெக்டாக விழுகிற மாதிரி பண்ணி அதிகபட்சம் நாங்கள் 1 மாதத்துக்கு 1 தண்ணி தான் விடுவோம். பரவலாக தென்னைக்கு வந்து எல்லோரும் வாரத்துக்கு 1 தண்ணி பாய்ச்சுவாங்க, நான் வந்து 1 மாதத்துக்கு 1 தண்ணி தான் பாய்ச்சுவோம். வருஷத்தில் மொத்தம் 10 தண்ணி தான் பாய்ச்சிறது. மழை காலம் வந்தால் தண்ணி பாய்ச்சறதே இல்லை. அதான் ஒட்டுமொத்தமாக 1 வருஷத்துக்கு 10 தண்ணி. அப்படி விட்ட நேரங்களில் அந்த வாழைக்கு என்னாச்சுன்னா இந்த ட்ரெஞ்சில் போகிற தண்ணியால் அதை எடுக்க முடியலை. அப்போ அதுக்காக ஒரு சொட்டு நீரை வந்து அந்த ட்ரெஞ்சை ஒட்டி அந்த வாழைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு லைன் வந்து போட்டேன். அந்த சொட்டு நீர் போட்டு இது பண்ணப்போ அந்த வாழைக்கு சப்போர்ட் கிடச்சிருச்சு. அந்த வாழை சப்போர்ட் கிடச்சி கொஞ்சம் மேலே வந்ததுக்கு பிறகு அதனுடைய வேர் வந்து ட்ரெஞ்சுக்கு வேலை போய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த சொட்டு நீர் வழியை நான் வந்து தண்ணி கொடுக்குறேன். தண்ணி வந்து அதுக்கு அவசியம் இல்லை. அது வழியே இப்போ என்ன கொடுக்குறோம்னா இந்த பூச்சி மருந்து கரைசல் கொடுக்குறோம். அதை வந்து ட்ரிப் வழியே அந்த இதில் போகிறதுனால அந்த வாழைக்கோ அல்லது தென்னைக்கு எல்லாத்துக்கும் அது வெளியே போயிடுது. அப்புறம் அதே மாதிரி இந்த ஜீவாமிர்தம் அதுவும் வந்து ட்ரெஞ்ச்லையும் நாங்கள் விட்டுருவோம், டைரெக்டாக அப்படியே ட்ரம் ட்ரம்மாக சாய்ச்சி கவுத்து விட்டுருவேன். இப்போ இது வழியே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொடுத்தோம். இந்த இதில் போகிறதுனால வாழையில் வந்து நோய் தாக்குதல்ங்கிறது வந்து டோட்டலாக இல்லை. அதே மாதிரி தென்னையிலையும் இப்போ நோய் தாக்குதல்ங்கிறது, அதுக்கு முன்னால் வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 மரங்களாவது எனக்கு ஆல்மோஸ்ட் காலியாகிடும். இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமாச்சு, இதுவரைக்கும் எனக்கு நோய் தாக்குதல்னு எந்த தென்னை மரமும் வரலை. எந்த மரத்தையும் நான் அப்புறப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வாழையும் வந்து ஒரு நோயும் வரலை. இப்போ முதல் வெட்டு வந்து ஆல்மோஸ்ட்டு வெட்டியாச்சு. அது என்னென்னா எங்களுக்கு யூனிஃபார்மாக வரலை. மற்ற இதுகள்லாம் போட்டதுங்கெல்லாம் ஒரு தடவை வாழைத்தாறு வெட்ட ஆரம்பித்தாங்கன்னா வரிசை டக்கு டக்குன்னு ஒரு ஒரே மாதத்தில் காலி பண்ணிவிடுவாங்க. இப்போ என்னென்னா ஆண்டு முழுவதும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் முன்னால் வருது, பின்னால் வருது, இது மாதிரி பல வெரைட்டிஸ் வாழையும் வச்சுருக்கோம். இப்போ உதாரணமாக அதில் கற்பூரவல்லி வச்சுருக்கோம், செவ்வாழை வச்சுருக்கோம், பூவன் வச்சுருக்கோம், கதளி வச்சுருக்கோம், ஜீனேன் வச்சுருக்கோம், நேந்திரங்காய் வச்சுருக்கோம், மொந்தன் வாழை வச்சுருக்கேன், ரஸ்தாளி வச்சுருக்கோம், அப்புறம் நாட்டு வாழைன்னு ஒரு வாழை இருக்குது. அது வந்து சிவகங்கை மாவட்டம், மதுரை மாவட்டம் இந்த பகுதியில் உள்ளது. அது வந்து பழத்துக்கும் பயன்படும், காய்க்கும் பயன்படும். அது ஒரு நல்ல வெரைட்டி. இந்த பகுதியில் அவ்வளவு ஜாஸ்தி விற்கிறது இல்லை, ஆனால் அதில் ஒரு 50 கண்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மலைப்பழம் சொல்லுவாங்க, அது வந்து திண்டுக்கல் அந்த மலை பகுதியில் பஞ்சாமிரதத்துக்கு பயன்படக்கூடிய பழம் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 100 கண்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு 10 வெரைட்டிஸ் வாழையை வந்து உள்ளே நான் கொண்டு வந்திருக்கேன். ஒன்றொன்றும் வந்து ஒரு 100-120 வாழை தான் இருக்கும் ஆவரேஜாக. மொத்தம் வந்து ஒரு 1200-1300 வாழை இருக்குது. அந்த 1300ல் என்னுடைய டார்கெட் வந்து 1000 தாறு எனக்கு கிடைச்சா போதும், மீதி ஒரு 300 தாறு எனக்கு வேஸ்டானா ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். ஏன் காரணம்னா அந்த வேஸ்டான வாழைத்தாறு ஒடிஞ்சு விழுந்தாலோ அல்லது சாஞ்சிட்டாலோ அது பழமாக ஆக்கி அந்த பழத்தில் அது வந்து பிஞ்சாக இருந்தாலும் கொஞ்சம் நாளில் பழுத்துடும். அது அந்த பழத்தை வந்து ஒரு ட்ரம்மில் போட்டு கலக்கி ஜீவாமிர்தம் கலக்கிறதுக்கு சர்க்கரைக்கு பதிலாக அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா சர்க்கரை நான் வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டியிருந்தது, அதனால் அதை நிறுத்திட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட்டு சும்மா ஒரே ஒரு பிடி சர்க்கரை போடுவேன் அந்த ஒரு ட்ரம்முக்கு. அந்த வாழை பழங்களை வந்து உரிச்சு உரிச்சு உள்ளே போட்டுருவோம். அது அப்படியே கூழாட்டம் ஆண்டு முழுவதும் எனக்கு கிடைக்குது. அதனால் எனக்கு சர்க்கரைக்கு பதிலாக அதை நான் பயன்படுத்திக்கிறேன். அதனால் எனக்கு வந்து வாழை மரம் சாஞ்சிச்சுன்னா விவசாயிகள் வந்து அப்படியே பதச்சு போயிடுவாங்க, பல பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஆனால் எனக்கு வந்து என்ன சந்தோஷப்பட்டுவேன், ஏன்னா நான் ரெண்டு மரம் சாய மாட்டேங்குதே, ரெண்டு மரம் சாஞ்சிச்சுன்னா நமக்கு சக்கரை வாங்குற செலவு மிச்சம், நம்ம இயற்கையாக விளைஞ்ச பழத்திலேருந்து நம்ம எடுத்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை பற்றி பாதர் பண்ணுறதும் இல்லை, அதை முட்டு கொடுத்து காப்பாற்றணும்னு நினைக்கிறது இல்லை. இதில் ஒரே ஒரு இது என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இந்த ரசாயன முறையில் விவசாயம் பண்ணக்கூடிய வாழை வந்து முதல் தடவை வர்றப்போ நல்லா செழுமையாக இருக்கும், ரெண்டாவது தடவை வர்றப்போ 10 சீப்பு முதல்ல போட்டுச்சுன்னா அடுத்தாப்புல 8 சீப்பு வருங்கிறாங்க, அப்புறம் குறையுங்கிறாங்க. இப்படியே போயிடும், அப்புறம் ஈல்டு சரியாக வராது, அழிச்சிட்டு திரும்ப போடணுங்கிறாங்க. பட் இதில் எனக்கு என்னென்னா, இப்போ ரெண்டாவது முறை இப்போ நான் எனக்கு தார் வர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ரெண்டாவது முறை வந்த தார் முதல் தடவை இருந்ததை விட இப்போ வந்து சீப்புகள் கூடுதல் இருக்குது, சைஸு கூடுதல் இருக்குது. என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, போக போக இதனுடைய குவாலிட்டி மட்டுமல்ல இதனுடைய சைஸு இதனுடைய இது எல்லாமே கூடுதலாக வருங்கிற நம்பிக்கை இயற்கையில் உள்டாவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போதைக்கு அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவது கிராப்லேயே அந்த மரத்தினுடைய சைஸ் பெருசாக வர்றதை நான் பார்க்குறேன். முதல் தடவையில் இருந்த சைஸை விட இப்போ அதனுடைய மரத்தினுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அதனால் என்ன நம்பிக்கைன்னா, அந்த மரம் சாயாது இனிமேல். இதை வந்து என்னென்னா, ஒரு தடவை கரூரில் ஒரு மீட்டிங்கில் ஒரு விவசாயி அம்மா ஈரோடுக்காரங்க அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வியில், இந்த வாழை மரம் சாஞ்சிச்சுன்னா என்ன எப்படி நீங்கள் அதை சமாளிக்கிறீங்க, கயிறு வச்சு கட்டுறீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அவங்களுக்கே உள்ள அந்த கோயம்புத்தூர் பாணி பாஷையில் அது சாயாதுங்க அப்படின்னாங்க. அது எப்படிங்க சாயமாக இருக்குன்னு சொல்லி இந்த நேயர்கள் கேட்டப்ப, அது இயற்கை விவசாயம்ங்க, அது சாயாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆழமாக சொன்னப்ப எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இயற்கை விவசாயத்தில் போக போக வாழை வந்து சாயாது, காத்தடிச்சாலும் அது வந்து தாங்கும் சக்தி அதுக்கு இருக்கும், அதனுடைய தன்மை வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வந்து என்னுடைய ஆவரேஜாக வந்து வாழையில் வந்து எல்லாரும் ரசாயன முறையில் 150 ரூபாய் செலவாகுங்கிறாங்க. ஒரு வாழையை தார் போடுவதற்கு கிட்டத்தட்ட உழவுலேருந்து அதுக்கு மருந்து அது இது எல்லா செலவும் பார்த்தா ஒரு வாழையை மெயின்டைன் பண்ணி கொண்டு வரதுக்கு 150 ரூபாய் செலவாகும். 300 ரூபா ஆவரேஜாக அவங்களுக்கு ஈல்டு கிடைச்சாதான் அவங்க வந்து அது லாபகரமாக இருக்கும்னு நம்புகிறாங்க. பட் இயற்கை விவசாயத்தில் என்னுடைய டார்கெட்டே வந்து நெட்டு ப்ராஃபிட்டு, எனக்கு நெட்டு வருமானம் எனக்கு 100 ரூபா கிடச்சா போதுங்கிறது தான். நான் முதல் முறையாக நான் 15 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த தார் வந்து 150 ரூபா விலைக்கு போச்சுன்னு சொன்னால் 15 ரூபா கமிஷன் காலங்களுக்கு போயிடும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துன்னா ஒரு எப்படியும் ஒரு தடவை நான் இங்கேருந்து கொண்டு போகிறப்போ ஒரு 20 தார் கொண்டு போனோம்னா ஆவரேஜாக ஒரு 20 ரூபா செலவாகுது. தாரை வெட்டு கூலி வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறேன் நான். ஏன்னா என்னால் அதெல்லாம் வெட்டி தூக்க முடியாது. உதாரணமாக என்னுடைய G9 வாழையெல்லாம் 50 கிலோ இருக்குது. 50 கிலோலாம் என்னால் அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஆள் வச்சு தான் வெட்டி ஆக வேண்டியிருக்கு. அதனால் ஒரு தாருக்கு நான் 10 ரூபா கொடுக்குறேன். அப்போ இந்த வகையில் எனக்கு அதிகபட்ச செலவு ஒரு 50 ரூபா ஆகுது. அப்போ எனக்கு வந்து 300 ரூபாய்க்கும் போகுது, 70 ரூபாய்க்கும் போகுது, 200 ரூபாய்க்கும் போகுது. எனக்கு செலவு எல்லாம் போக எனக்கு 100 ரூபா நெட்டாக கிடச்சா கூட அந்த 1200-1300 வாழையில் அந்த 200 வாழை வந்து வேஸ்ட்டு. அதாவது எனக்கு இயற்கை விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் கிடைக்குது அதுலேருந்து. ப்ளஸ் 1000 வாழையிலேருந்து ஒரு தாருக்கு 100 ரூபா கிடைச்சாலும் எனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்குது. அது போதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு நான் ஒன்றுமே செலவே பண்ணலை. வித் 0 பட்ஜெட்டில் நான் 100 ரூபா கிடைச்சா எனக்கு அதுவும் ஒரு ஸ்ட்ரெயினும் பண்ணாமல் நான் தென்னைக்கு பாய்ச்சிற தண்ணி தான் இதுக்கு போகுது. இதுக்குன்னு நான் ஒன்றும் தண்ணி பாய்ச்சலை, இதுக்குன்னு நான் ஒன்றும் உரம் போடலை, இதுக்குன்னு ஒன்று நான் மருந்தடிக்கலை, இதுக்குன்னு நான் ஒன்றும் மெனக்கெட்டு ஆளை பிடிச்சி வெட்டி இதெல்லாம் எல்லாமே சிஸ்டமைஸ் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் அது பாட்டுக்கு ருட்டீனாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 3 மாதம் அங்கே இல்லைனாலும் கூட தோப்புல ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். வேறு ஒன்றுமே நான் செய்யவே வேண்டாம். கேட்டை இழுத்து போட்டு பூட்டிட்டு ஒரு நெட் கேமரா மாட்ட போகிறேன் உள்ளே, அவ்வளோதான். உள்ளே வர்றவங்களாம் நான் வீட்டில் இருந்துக்கிட்டே மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளானால் எனக்கு அதில் ஜீவாமிர்தம் விட வேண்டிய தேவையே இருக்காதுங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு வாழை தென்னைக்கு இடையில் நீங்கள் கோக்கோ போங்க அது போங்க இது போங்கன்னு சொன்னால் இட் இஸ் எ லேபர் ஓரியன்டேஷன். இதில் வந்து நோ லேபர், நோ காஸ்ட்டு, நோ இன்புட், ஒன்றுமே இல்லை. இது வந்து என்ன 100 இயர்ஸுக்கு இதே வாழையை நான் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இறங்கினேன். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் பாலைக்கர் ஐயா தான். அவருக்காகத்தான் நான் என்னுடைய நன்றியை சொல்லணுங்க.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இது கூட இதை நம்ம சேர்த்து செய்யும்போது நம்ம வந்து செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிற யோசனை நீங்கள் நல்லா அருமையாக பண்ணி அதுமாரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது சாதாரணமாக தென்னந்தோப்புகளில் பார்த்தா நிறைய ஊடுபயிராக வேறு வேறு விதமான பயிர், இப்போ நீங்களே சொல்லும்போது கூட கொக்கோ சொன்னீங்க போட சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை இல்லாமல் இன்னும் இப்போ மிளகு கொடிகள் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க, மற்ற பழமரங்கள் வைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த முயற்சிகளில் ஏதாவது ஈடுபட்டிருக்கீங்களா?
நிறைய பண்ணியிருக்கேனுங்க. உதாரணமாக இப்போ அதில் ஒரு 300 பலாக்கண்டு நட்டிருக்கோம் உள்ளே. இப்போ எல்லாமே அது ஒரு 6-7 மாதம் கண்டு. 300 கண்டு பாலூர் பலான்னு சொல்லிட்டு கடலூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் அக்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்து நட்டிருக்கேன். அது ஒரு கண்டு வந்து 45 ரூபா எனக்கு விலை ஆச்சு. இங்கே கொண்டு வந்து எனக்கு நடுறப்ப கிட்டத்தட்ட ஒரு 70-80 ரூபா பக்கமாக அதுக்கு செலவாச்சு. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு ப்ளஸ் அதனுடைய நடுவதற்குள்ள கூலி அது தான். அதில் எனக்கு ஒரு 50 கண்டுக்கு மேலே கேஷுவாலிட்டி ஆகிடுச்சு. அது வந்து என்னுடைய நெக்லிஜென்ஸ் தான் காரணமே ஒழிய மற்றபடி அதை ஒன்று எதனால் அந்த நெக்கு இது வந்ததுன்னு சொன்னால், உள்ளே இருக்க களைகளை வந்து ஒரு மிஷின் விட்டு கட் பண்ணுறப்ப அந்த பலாக்கண்டுகளையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ அதனால் வந்து கொஞ்சம் கேஷுவாலிட்டி ஆகிடுச்சு. இப்போ அந்த பலாக்கண்டை சுற்றி அதே மாதிரி கொஞ்சம் களை எடுத்து விட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி இப்போ இது பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 250 பலாக்கண்டு அதில் தப்பிச்சிருச்சு. உள்ளே வந்து நிறைய மாங்கண்டுகள் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 மாங்கண்டு இருக்குது. ஆனால் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எலுமிச்சை, நார்த்தை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நாவல், நெல்லி, சப்போட்டா, இழுப்ப மரம், அது மாதிரி சில வெரைட்டிஸ்லாம் வந்து 2 மரங்கள் வச்சுருக்கோம். இழுப்ப மரம் இருக்குது, பூவரசு மரம் இருக்குது. பப்பாளி வந்து நான் ஒன்றும் விதையே போடலை. கிட்டத்தட்ட ஒரு 100-200 பப்பாளி எல்லா வெரைட்டிஸ் பப்பாளியும் உள்ளே இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாமே வந்து நான் கமர்ஷியலாக ஒன்றும் முயற்சி பண்ணலை. எல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கோ நண்பர்களுக்கோ கொடுக்குறோம், அல்லது எல்லாம் ஜீவாமிரதத்துக்கு உள்ளே போகுது. அந்த பப்பாளி இதுக்கெல்லாம் வந்து பறவைகள் சாப்பிட்றாங்க, அல்லது மற்ற இவங்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்கும் அது உணவாக போகுது. தேனீக்கள் கூடுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இதுகள்லாம் எல்லா வெரைட்டிஸும் உள்ளே இருக்கணும். அதில் வந்து மலைவேம்பு இருக்குது, அப்புறம் குமிழ் இருக்குது, மகாகனி இருக்குது, எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மரம் நாலு மரம் அசோக மரம் முயற்சி பண்ணியிருக்கேன், இன்னும் வாங்கி வைக்க முடியலை. மகிழ மரம் இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு வெரைட்டிஸ்லேயும் ரெண்டு மரம் மூணு மரம் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து அதில் உத்ராட்ச மரமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதேமாதிரி ரெண்டு மூங்கில் இருக்குது, ரெண்டு மூங்கிலும் வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த முள்ளில்லா மூங்கில். அதுக்கு அடியில் போய் உட்கார்ந்தோம்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அது மகிழ்ச்சியாக அந்த வந்து அது ஒரு பரவச நிலைன்னே சொல்லலாம். அந்த வெயில் நேரத்தில் அங்கே போய் அப்படி மல்லாக்க படுத்திருந்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த உலகத்தையே மறந்து இருக்கிறது மாதிரி ஒரு சூழலில் இருக்குங்க, அவ்வளவு நல்லா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் அதை எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து என்ன, செலவுகளை குறைக்கணும். இப்போ ஒன்றுலேயும் வருமானம் பண்ணணும்னு நினச்சோம்னு சொல்லி சொன்னால் நிறைய பண்ணலாம், ஆனால் பட் நான் அதில் ஈடுபாடு காமிக்கலை. நிறைய காய்கறிகள் உள்ளே போட்டிருக்கோம், எல்லாமே வந்து எங்களுடைய தேவைகளுக்கு அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தான் அதனுடைய காய்கறிகள் அது இதுகள்லாம் போட்டிருக்கோம். வெண்டைக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, கொத்தவரங்காய் இருக்குது, பூசணிக்காய் இருக்குது, சொரக்காய் இருக்குது, பீக்கங்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, இது மாதிரி எல்லாமே இருக்குது, கோவக்காய் இருக்குது, பல வித விதைகளே நாங்கள் வந்து இப்போ போடுறதே கிடையாது, அததுகளே முளைக்குது. அதாவது அந்த பாகை செடியெல்லாம் நான் போட்டே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னால் போட்டது, இன்னும் வந்து எங்கேயாவது ஒரு பக்கத்தில் அப்படி சுற்றி வந்தோம்னா எப்படி ஒரு 5-6 காய் எங்களால் பறிக்க முடியும், ஆண்டு முழுவதும் பறிக்க முடியும். அது ஒன்று தான் நான் வந்து இதுக்காக தேடி போகணும், எங்கள் வீட்டு செலவுகளுக்கு அது போதுமான, அதில் எந்த விதமான இயற்கையாக வர்றதுனால எந்த மருந்து போட்டதில்லை, அதுக்கு உரம் போட்டதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. சுற்றி வந்தோம்னா அதுவே பழுத்து போய் திரும்ப அதுவே திரும்ப முளைக்குது. எல்லா காய்கறிகளும் இருக்குது. இப்போதைக்கு நான் அதில் கிளிசரேடியான்னு ஒரு கொஞ்சம் உள்ளே கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணி நிறைய அந்த குச்சியில் முதல்ல கொஞ்சம் தவறான முறையில் நான் பிளான் பண்ணிவிட்டேன். இப்போ அதை வந்து சும்மா ஊனி வச்சாலே அது வந்துடுது. இப்போ அது எல்லாம் முளை விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெஞ்சை ஒட்டி ரெண்டு வாழை மரத்துக்கு இடையில ஒரு கிளிசரேடியா உள்ளே கொண்டு வந்திருக்கேன். என்ன ஐடியானா அந்த வெட்டி மல்ச்சிங்காக திரும்ப யூஸ் பண்ணணும். அது வந்து மண்புழு உற்பத்தி ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நைட்ரஜனை வந்து உள்ளே நிறுத்துறதுக்கு அது வந்து பயன்படும் அப்படிங்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால் அதையும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன்.
நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. சாதாரணமாக தென்னந்தோப்பில் ஊடு போயிருந்தா சரி, ஒரு தென்னந்தோப்பில் வந்து மரங்களுக்கு இடையில ஒரு 25 அடி இடைவெளி இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஒரு ஏதோ ஒரு வாழைக்கன்று வைக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு மரம் வைக்கலாம். நீங்கள் இத்தனை வகையான மரங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இது இவ்வளோத்தையும் இந்த பரப்பளவுக்குள்ளே நீங்கள் சொன்னது 3 ஏக்கர் சொன்னீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ தாவரங்களையும் வளர்க்க முடியுமாங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா?
ஆ, இதில் வந்து என்னென்னா பட்டர் ஃப்ரூட்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த செடியை எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. எங்கள்கிட்ட ஒரு மரம் இருந்தது, ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தள்ளி ஒரு மரம் இருந்தது. அது என்ன மரம்னு எனக்கும் தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது தென்னை மரம் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 அடி உயரம் போயிடுச்சு. இப்போ அது காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது என்னென்னா அது பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மரங்களுக்கு இடைவெளி அதிகமாக கொடுத்தோம்னு சொன்னோம்னா அது சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து விவசாய டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த அடர் நடவுங்கிறத இப்போ கொஞ்சம் நிறைய பிரபலப்படுத்துகிறாங்க. இந்த அடர் நடவுங்கிற டெக்னாலஜியை நான் அவங்ககிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு கூட சொல்ல முடியும். இது வந்து ஒரு சரியான டெக்னாலஜி என்பது தான் என்னுடைய கருத்து. நான் ட்ரை பண்ணதுனால எல்லாமே வந்து நெடுநெடுன்னு வந்தது. அதே மாதிரி இந்த முள் சீத்தா அதுவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு செடி இருந்தது, அது என்ன செடின்னே எனக்கு தெரியாது. இந்த வருஷம் ஒரு 4-5 காய் காய்ச்சிடுச்சு. ஒன்றுன்னு அது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சுரக்கா அளவுக்கு பெருசாக வருதுங்க. முதல்ல அது என்னன்னு எனக்கே தெரியலை. அப்புறம் யாரோ 1-2 பேர் பார்த்துட்டு இது புற்றுநோய்க்கு ஒரு அற்புதமான மருந்துங்க, இது வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை வேணும்னு கேட்டாங்க. அப்புறம் நான் வந்து இலையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, வேணால் ஒரு 10 இலை பறிச்சுக்கோங்க, டெய்லி அதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு மொட்டை அடிச்சிடாதீங்க. இது ஏதோ தன்னால் வந்தது, எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. இப்போ அந்த விதைகள்லாம் எடுத்து அங்கங்கே கொஞ்சம் நான் போட்டு விட்ருக்கேன், வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய ஐடியா வந்து மக்களுக்கு ரீச் ஆகணும், மக்களுக்கு வந்து பயன்படணும். எல்லா வெரைட்டிஸும் கொஞ்ச நாளானா என்ன இருக்குங்கிறதே தெரியாமல் போயிடும். அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்போ உதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க, இப்போ நம்ம பனைமரம் வந்து வச்சவங்க யாரும் அதனுடைய பலனை அனுபவிச்சதில்லை, நம்மளுடைய மூதாதையர்கள் வச்சதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி அவங்கெல்லாம் தான் அதை அனுபவிக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வைக்கலை. அதே மாதிரி இந்த ஒரு கேப் விழுந்ததுன்னு சொன்னால் இப்படிப்பட்ட மரங்கள்லாம் இங்கே இருந்துதானே தெரியாத அளவுக்கு ஒரு சூழல் வந்துடக்கூடாது, எல்லாமே இங்கே கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து எந்த செடியாவது விதையாவது எந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. குறிப்பாக யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இந்த ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லாம் இங்கேருந்து ஒரு சின்ன ரோஸ் செடியவோ அல்லது ஒரு கருவேப்பிள்ளை செடியோ அங்கே போய் நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பிளான்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு விதையை கூட நீங்கள் கொண்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுடைய நாட்டுடைய விதைகளை வேணால் இங்கே கொண்டு வர விடுவாங்களே ஒழிய நம்மளுடைய நாட்டுடைய இதை வந்து அங்கே அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. என்ன காரணம்னா, இந்த விதைகளும் இந்த செடிகளும் அவங்க மண்ணை கெடுத்துரும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் அந்த செடிகளையும் இதையும் இங்கே கொண்டு வந்து குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ்லாம் நான் முதல்ல இங்கே வச்சுருந்தேன், இப்போ ஒரு குரோட்டன்ஸ் கூட எங்கள் தோட்டத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன். அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நம்மளை உள்ளே விடமாட்டேன்னு சொல்கிறது மாதிரி நாமளும் வந்து அவனுடைய இனத்துவேஷமோ அல்லது இந்த துவேஷத்துக்காகவோ இல்லை, எந்த மண்ணில் என்ன வளருமோ அதை மட்டும் வளர்க்கணும். பட்டர் ஃப்ரூட்டுங்கிறது வந்து எங்கேயோ உள்ள ஃப்ரூட், நம்ம ஒன்றும் விதை போட்டு வரலை, அப்போ இந்த சூழலுக்கு அது ஏற்றுக்கிருச்சு வருது. அப்போ இது இல்லை வர முடிஞ்சதுனா வரட்டும், எல்லா மரங்களையும் உள்ள அடர்த்தியாக கொண்டு வந்தோம்னா வரும். சொல்ல போனோம்னா மிளகாய் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த வருஷம் 2 மூட்டை மிளகாய் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த 2 மூட்டை மிளகாய் வந்து இவ்வளவு செடிகளுக்கு இடையிலும் இவ்வளவு மரங்களுக்கு இடையிலையும் வந்திருக்குன்னு சொன்னால் எப்படி இதை நம்ப முடியும்? அதாவது எல்லா வெரைட்டிஸும் அதில் வருது. அந்த மிளகாய்க்கெல்லாம் ஒரு 1500 கலரிஸ் ஹீட் இருந்தாலே போதும். தென்னை மரத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 3000-4000 கலரிஸ் வேணுங்கிறாங்க. அது ஹைட்டில் இருக்குது. இது கீழ் மட்டத்தில் வர்றப்ப 1000 கலரிஸ் அது கிடச்சிருது. ஒவ்வொரு மட்டத்துலையும் இருக்கிறதுக்கெல்லாம் அது அதுகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதுகளுக்கு உள்ள வெப்பம் கிடைக்குது, அதுகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அங்கே சூழல் இருக்குது. அதனால் அது அதுகெல்லாம் வரத்தான் செய்யுது. ஒன்று நெருக்கமாக இருக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எல்லாமே வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை வர வச்சதுக்கு பிறகுதான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போதைக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் தான் நான் உள்ளே போயிருக்கேன்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது பல வகையான தாவர இனங்களையும் பாதுகாத்து நம்முடைய தலைமுறைக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவாவது அதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. பாராட்டப்படக்கூடிய முயற்சி அது. இந்த மாதிரி ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தெரிவித்த இந்த தகவல்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. வணக்கம்.
நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த வானொலி நிலையத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரைக்கும் தனராஜ் அவங்க தென்னந்தோப்புல ஊடு பயிரா வாழை சாகுபடி பண்ணி குறைந்த பராமரிப்புல லாபம் பெற முடியும் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. வாழை மட்டும் இல்லாம தென்னந்தோப்புல பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்ற வகையில பல்வேறு மரங்கள் காய்கறி பயிர்களையும் அங்க பயிர் செஞ்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் அங்கிருந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம ஒன்றுக்கொன்று போட்டி இல்லாமல் வளர்ந்து பலன் தரக்கூடிய பல்வேறு பயிர்களை ஒருங்கிணைச்சு பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு தொடர்ச்சியான நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக அமையும் இல்லைங்களா? இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அனுபவங்கள் இருந்தால் நேயர்களோட பகிர்ந்துக்கோங்க. அதுக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042-2-243-1055.